بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது இந்த வளமையான தர்பியா நிகழ்ச்சி ஒரு புதிய மாற்றத்துடன் உங்களை ரமலானுக்கு பின்னால் சந்திக்கிறது. இந்த மாற்றமானது ஒரு பயான் நிகழ்ச்சி போன்றல்லாமல் இங்கே ஒரு பாடமாகத்தான் இவைகளெல்லாம் நடக்கும். ஆகையால் இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் கிரகிக்கப்பட வேண்டும், அதேபோன்று அவைகள் பதிவு செய்யப்படவும் வேண்டும். இன்றைய முதல் பாடம் அகீதா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. அந்த பகுதியிலிருந்து ஒரு பாடம்தான் அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. என்ன பகுதி அது? அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அப்போ இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் அல் வலா வல் பரா என்றால் என்ன? இதை பேசுவதற்கான முக்கியத்துவம் என்ன? இந்த ரெண்டு பகுதியும் தான் இன்றைய வகுப்பினூடாக ஆராயப்பட போகிறது. அப்போ இங்கே சொல்லப்படுகின்ற முக்கியமான செய்திகளை நீங்கள் என்ன செய்யணும்? பதிவு செஞ்சு கொள்ளணும். அப்போ முதலாவது அல் வலா வல் பரா என்றால் என்ன? இந்த அல் வலா என்பதற்கு அரபு பாஷையில் நேரடி அர்த்தம் என்னவென்று கேட்டால் உதவி செய்தல். வலா என்றால் உதவி செய்தல், அதே போன்று அன்பு காட்டுதல், அதே போன்று நண்பன். வழி இந்த யாரு, அதிலிருந்து வந்த ஒரு வசனம் தான் நண்பன், உதவியாளன். அப்ப இது இதை இன்னொரு பகுதியாக விளங்குறண்டா, விரோதிக்கு மாற்றமானவன். விரோதி இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு மாற்றமானவன். அப்ப இந்த அர்த்தத்தை கொண்டதாக அல் வலா என்று சொல்லக்கூடிய அந்த சொல் பெற்றிருக்கிறது. இது வந்து அல் வலா என்பதற்கு நேரடி அர்த்தம். இப்ப இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ரீதியாக வலா என்று சொன்னால் என்ன? மஹப்பத்துல் மூமினீன், என்ன செய்யறது? மூமின்களை உகப்பு வைப்பது, மூமின்களை அன்பு காட்டுவது. என்ன காரணம்? அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று மூமின்களுடன் அன்பாக இருத்தல், அவர்களுடன் நெருக்கமாக இருத்தல். இதுக்குத்தான் வலா என்று இஸ்லாமிய அடிப்படை கொள்கையிலே சொல்லப்படும். இப்போ விளங்கிச்சா இல்லையா? வலா என்பதுக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னோம். ஒன்று வந்து அரபு பாஷையில் நேரடி அர்த்தம் என்ன? உதவி, அன்பு என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போன்று இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ரீதியாக வலா என்பதற்கு என்ன அர்த்தம்? மூமின்களுக்கு அன்பு காட்டுதல், அவர்கள் ஈன்மான் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மூமின்களுடன் அன்பாக இருத்தல். இதுக்குத்தான் வலா என்று இஸ்லாமிய அடிப்படை கொள்கையிலே சொல்லப்படும். இப்ப இந்த வரை விளக்கணம், வலா என்ற இந்த வலாவுக்கு சொல்லப்பட்ட இந்த வரை விளக்கணத்தை நான் கொஞ்சம் ஆராயலாம். அப்ப மூமின்களுக்கு அன்பு காட்டுவது இன்று வார நேரத்தில் இப்போ மூமின்கள் வந்து பல விதத்தில் இருப்பார்கள் இல்லையா, பல விதமானவர்களை பார்க்கலாம். எப்படி சில மூமின்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பெரும் பாவங்களுடன் தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ இவர்களை எப்படி சேர்ந்து நடப்பது, இவர்களுடன் எப்படி நாங்கள் அன்பு காட்டுவது, இவர்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்வது அப்படின்னு பார்த்தால், எப்படிப்பட்ட பெரும்பாவங்கள், வட்டியோட தொடர்புள்ளவர்கள் இருப்பார்கள் இல்லையா, வட்டியோட தொடர்புள்ளவர்கள். அப்போ வட்டி வந்து ஒரு பெரும்பாவத்தில் உள்ளது. அப்போ எப்படி இறைவன் கூப்பிடுறான், இவங்களை யுத்தத்துக்காக வேண்டி இறைவன் அழைக்கிறான், அப்படிப்பட்ட பெரும்பாவம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா, வட்டி சாப்பிடக்கூடியவனுக்கு அல்லாஹ் சபிப்பானாக, அதை உண்ண கொடுக்கக்கூடியவன், அதை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சி நிற்கக்கூடிய இரண்டு பேர் என்று இப்படியெல்லாம் வட்டியோட யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் தொடர்புபடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவத்தோட ஒரு முஸ்லீம் தொடர்பு இருக்கிறாரு, இவரோட எமது தொடர்பை எப்படி வைத்துக் கொள்வது, இவரோட நாங்கள் எவ்வாறு உதவி செய்வது, இவருக்கு எந்த விதத்தில் உதவி செய்வது, எந்த விதத்தில் சேர்ந்து நடப்பது. அதே போன்று பார்த்தீங்கன்னா கீபத் பேசக்கூடியவர்கள் இல்லையா, கீபத் என்பது ஒரு பெரும்பாவம். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா அந்த கீபத் இதை பற்றி என்ன சொல்லுகிறான் இறைவன், உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை போன்று என்று திருமறையில் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவம். அப்ப இந்த பாவத்தில் தொடர்புபட்டவர்கள் அதே போன்று ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழ் அணியக்கூடியவர்கள் முக்கியமான ஒரு பகுதி இல்லையா. நாங்கள் எல்லாரும் முத்தாவிங்கள் தான், இங்க இருக்கிற யாரு, தாவா முத்தாவின்கள். அப்ப எங்களுடைய ஆடைகள் எங்க இருக்குது, இப்ப இது எங்க சொல்றாங்க, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில பட்டியல் போட்டு பேசப்படுகின்ற ஒரு பெரும்பாவம் அது இல்லையா, ஒரு பெரும்பாவம் அது. இஸ்பால் பண்றது ஆண்கள் வந்து ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழால் அணிவது. அப்ப இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம், ஃபமா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபன்னாரு அவுலா பிஹி, எந்த ஆடை கரண்டை காலுக்கு கீழ் சென்று விட்டதோ அந்த ஆடைக்கு நரகம்தான் சொந்தம், அப்ப நரகத்துல தான் அது இருக்கணும் அப்படின்ட்டு தெளிவான பல ஹதீஸுகளை பார்க்கலாம். அப்ப இப்படி ஆடை அணியக்கூடியவர்கள் இவர்களோட எப்படி எங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்வது, அதே போல தாடிய வலிக்கக்கூடியவர்கள் யார், இவங்க தாடிய வலிக்கிறவங்க. அப்ப தாடிய வலிக்கிறவர்களுடன் எவ்வாறு நாங்க தொடர்புகளை வைத்துக் கொள்வது அப்படின்னு கேட்டால், இவர்கள் எந்த அளவுக்கு நாங்க இவர்கள் நெருங்கணும் என்றால், எந்த விதத்தில இஸ்லாத்தோட இவர்கள் தொடர்பா இருக்கிறார்களோ அந்த விதத்தில நாங்க அவரோடு சேர்ந்து நடக்கணும். எப்படி அளவுகோல், எப்படி எந்தெந்த விடயத்திலெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தோடு இருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்களை சேர்ப்பது. அதே போன்று இந்த பெரும்பாவங்களுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தால் அந்த பாவங்களை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்களுடன் கோபமாக இருப்பது, ஏன் அவர்கள் செய்யக்கூடியது பெரும்பாவம். அப்ப இந்த விதத்தில் இப்படி பெரும்பாவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தொடர்புள்ளவர்கள் அவர்களோட இந்த அளவுகோல இருக்கணும் உண்டு. அதே போன்று ஒரு பாவி இல்லையா, அந்த பெரும்பாவம் செய்யக்கூடிய வச்சுக்கோங்க இந்த பாவி, அப்ப இவரோட எப்படி நாங்க சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தால், இவரோட நாங்க எப்படி அன்பு காட்டணும் அப்படின்னு பார்த்தால், இவரை வந்து என்ன செய்யணாங்க, வெறுத்து நடக்கணும். அவர் வந்து கரண்டை காலு கீழால் ஆடை அணிகிறாரா, அவரை வெறுத்து நடக்கணும். அவர் புறம் பேசி திரிகிறாரா, கோல் சொல்லி திரிகிறாரா, முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணி திரிகிறாரா, அல்லது ஒற்றுமையை குலைக்கிறாரா, இதெல்லாம் வந்ததென்றால் வட்டி சாப்பிடுறாரா அல்லது வட்டிக்கு வட்டி வாங்குறாரா வட்டி கொடுக்கிறாரா, இது எந்தெந்த பெரும்பாவங்கள் எல்லாம் தொடர்பு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்க, வெறுத்து நடக்கணும். ஏன் வெறுக்கணும் என்றால், நம்மளுடைய வெறுப்பு அவரை அந்த பாவத்தை விட்டும் வெளியேற்றுவதற்கு காரணமாக இருக்கும். அதுக்கு ஒரு சான்று நாங்க பார்க்கலாம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்காக வேண்டி மக்கள் அழைச்சிட்டு போறாங்க. போற நேரத்தில் மூன்று சஹாபாக்கள் சில காரணிகளை முன் வச்சு, போய் போகக்கூடாது என்று கிடையாது, நாம் போய்த்து சேர்ந்து விடலாம் என்ற ஒரு காரணிய முன்வைத்து இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்து பின்வாங்குறாங்க. பிறகு போகலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, பின்வாங்குறாங்க. அப்ப பின்வாங்கி கடைசி கட்டமாக என்ன செய்யல, இவங்க அந்த யுத்தத்துக்கு போகவே இல்லை. அப்ப இவங்களோட விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை வெறுத்து நடந்தார்கள். அவர்களை அவர்களுடன் பேசாமல் அவர்களை ஒதுக்கி வைத்து நடந்தார்கள். புகாரியில இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடன் பேசியது கிடையாது என்ற வரலாற்று சான்றிதழை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் இந்த மூணு சஹாபாக்கள் இல்லையா, அது குர்ஆனில் கூட இவங்களுடைய தௌபாவை இறைவன் இறக்கினான், அது பின்னால் நடந்தது. அப்ப இந்த மூன்று சஹாபாக்களும் யாரு, இந்த மூன்று சஹாபாக்களும் யாரு, காப் இப்னு மாலிக், ரெண்டாவது ஆள் முராரத் இப்னு ரபீ, ஹிலால் இப்னு உமையா, யாரு, இந்த மூன்று பேரும். அப்ப இந்த மூன்று பேருடைய விடயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அவர்களை வெறுத்து நடந்தார்கள். அப்ப இதை நாங்கள் என்ன செய்யலாம், இதை நாங்கள் கடைபிடிக்கலாம், பிடிக்கலாமா இல்லையா. ஒரு பெரும்பாவம் செய்யக்கூடியவர் அவருடைய பாவத்தை விட்டும் அவர் நீங்கணும் என்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யலாம், அவருடன் நாங்கள் பேசாமல் அவரை நாங்கள் கொஞ்சம் வெறுத்து என்ன செய்யலாம், இப்படி நடக்கலாம். சரி, அதே போன்று ஒருவர் முஸ்லிமுடன் உகப்பு வைக்கிறார், அதுதான் வலா என்பது, உதவி செய்கிறார், அதுதான் வலா என்பது. அப்ப இது எந்த வகையில் அமையணும் அப்படின்னு கேட்டால், அவருக்கு என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை படிச்சு கொடுக்கணும். இப்ப ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு இவர் எதை கற்றுக் கொடுக்கணும், நல்ல வழிகளை காட்டி கொடுக்கணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது நல்லுபதேசம் செய்வது. அப்ப அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, அப்ப யாருக்கு என்ற கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த தொடர்ச்சியில முஸ்லீம்களுக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறது, நல்லுபதேசம் செய்வது. அதே போன்று அவர்களுக்கு நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அப்ப அவர்கள் என்ன செய்யணும், நல்ல விடயங்கள் செய்வதற்கு வழிகாட்டணும். அதே போன்று அவர்களை பாவத்தை விட்டும் அவர்களை தூரமாக்கணும். அப்ப இதெல்லாம் நோக்கம் என்னது, அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்படைய வேண்டும், ஆகிராவிலே அவர்களுடைய கேள்விகள் எல்லாம் இலேசாக வேண்டும், அவர்கள் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற நோக்குடன் நாம் என்ன செய்யணும், அவங்களோட சேர்ந்து நடக்கணும். அப்ப நான் ஒரு முஸ்லிமுடன் பேசுகிறேன் என்றால், நான் ஒரு முஸ்லிமுடன் அன்பு வைக்கிறேன் என்றால், இந்த காரணிகள் அங்கே இருக்க வேண்டும். அப்ப இந்த காரணிகளை அடிப்படையாக வைத்துத்தான் என்ன செய்ய வேண்டும், அவருடன் சேர வேண்டும், அவனுடன் வலா என்று சொல்கின்ற அந்த உதவி நடக்க வேண்டும். அதே போன்றுதான் நயவஞ்சகக்காரன் இருக்கிறான் இல்லையா, நயவஞ்சகன். அப்ப முனாஃபிக், அப்ப முனாஃபிக் என்று சொல்கிற நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த நிஃபாக்கும் இப்பொழுதும் அந்த நிஃபாக் இருக்குது. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் காணப்படுதா இல்லையா, அந்த நிஃபாக்குக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த நிஃபாக் என்னது, கொள்கை சார்ந்த நிஃபாக்கு, இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த நிஃபாக்கு. அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், ஈமானை வெளிக்காட்டினார்கள், உள்ரங்கத்தில் எதை வைத்திருந்தார்கள், குஃப்ரை வைத்திருந்தார்கள். அப்ப எப்படி யாரு முனாஃபிக்களுடைய தலைவன் என்று பேர் போனவன், யாரு, அபூஜஹலா, அப்துல்லாஹி இப்னு உபை. யார் அது, அப்துல்லாஹி இப்னு உபை. அப்ப குர்ஆன்ல பாத்தீங்கன்னா இந்த முனாஃபிக்களுடைய வர்ணனைகளை நிறைய நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த வர்ணனைகள் எல்லாம் யாரை பத்தி சொல்லுது, யாரை பத்தி குர்ஆன் இழிவாக சொல்லுது அப்படின்னு பார்த்தால், யார் இதெல்லாம், இது வந்து காஃபிர்கள், கொள்கை சார்ந்த நயவஞ்சகர்கள். அப்ப இன்னொரு நயவஞ்சகம் இருக்குது, என்ன நயவஞ்சகம் அது, வணக்கம் சார்ந்த நயவஞ்சகம். என்னது அது, வணக்கம் சார்ந்தது. அது என்ன வணக்கம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃபாக்கு அதாவது இந்த நயவஞ்சகம் கொண்ட இந்த மனிதர் அவரிடத்திலே உண்மையான ஈமான் இருக்கும், அவர் ஒரு மூமின், உண்மையான மூமின். ஆனால் வணக்க வழிபாடுகளின் மூலமாக இவர் நிஃபாக் முனாஃபிக்காக இருப்பார். அது எப்படி, சமூகத்துக்கு முன்னால் தான் ஒரு வணக்கசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர். யார் அவர், சமூகத்துக்கு முன்னால தான் ஒரு பெரும் வணக்கசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டும், சமூகத்துக்கு முன்னால நான் ஒரு இரையச்சம் உள்ளவனாக காட்டிக்கொள்ள வேண்டும், சமூகத்துக்கு முன்னால நான் ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவன், குர்ஆனை பின்பற்றக்கூடியவன், நான் இறைவனை வணங்கக்கூடியவன், எல்லா பகுதிகளையும் வைத்து ஒரு சமூகத்துக்கு முன்னால் மாத்திரம் அந்த முகத்தை காட்டிக்கொள்வது, தனியே இருக்கிற நேரத்திலே இவருடைய சுயரூபத்தில் அவர் இருப்பது. என்ன சுயரூபம், பாவத்தில் இருப்பது. அப்ப அந்த பாவத்தில் இருப்பதுதான் அவருடைய உண்மையான முகம். அப்ப வெளியில எப்படி நடிக்கிறாரு, எப்படி நடிக்கிறாரு சமூகத்துக்கு முன்னால, நற்குணங்கள் நிறைந்தவராக, என்னது, இஸ்லாமிய அழைப்பு பணியில பாடுபட்டு வேலை செய்து, என்னது, தான் தான் இஸ்லாமிய இந்த தாவா களத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் என்ன செய்யறாரு, காட்டிக்கொள்றாரு. ஆனா உள்ளுக்கு என்ன இருக்கும், அவர்கிட்ட வேற நோக்கம் இருக்கும். இந்த நோக்கத்தை வைத்து இருந்தால் இவர் யாரு, இவரும் முனாஃபிக்கு தான். இவர் யாரு, இவரும் முனாஃபிக்கு தான். இது ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு விதி விலக்கு இருக்குது. என்ன விதி விலக்கு அப்படின்னு கேட்டால், ஈமான பொறுத்த மட்டும் வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கருத்து என்னண்டா, அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான செய்யும் கூடும் குறையும். அப்ப இதுக்கு நாங்க நிறைய சான்றிதழ்கள் எடுக்கலாம். ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, நல்ல உருக்கமான ஒரு பயான் கேட்கிறாரு. அப்ப உருக்கமான பயான் கேட்கிற நேரத்தில் அவருடைய ஈமான் என்ன செஞ்சிடும், பக்தி என்ன செஞ்சிடும், அப்படியே கூடிடும். எது எது எந்த சம்பவத்துக்கு இது ஒத்தது, ஹம்தலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்துக்கு இது ஒத்ததாக இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, நாஃபக ஹம்தலா, நாஃபக ஹம்தலா என்று சொல்லிட்டு போறாங்க. ஹம்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லிட்டு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய், வமா தாக்கயா ஹம்தலா, ஹம்தலாவே நீங்க ஏன் சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்க நரகத்தை ஞாபகப்படுத்துறீங்க, சுவர்க்கத்தை ஞாபகப்படுத்துறீங்க, ஞாபகப்படுத்துற நேரத்தில் அந்த இரண்டையும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நிறுத்தியதை போன்ற அச்சம் வருகிறது. ஆனால் நாங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டால் அந்த நிலைமை அப்படியே மாறுகிறது யா ரசூலல்லாஹ். அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள், யா ஹம்தலா சாஅதுன் வ சாஅ, என்ன சொல்லுகிறார்கள், இப்படியும் தான் அப்படியும் தான், இப்படியும் இருப்பான் மனிதன், அப்படியும் இருப்பான். இது வந்து என்ன கிடையாது, நிஃபாக்கு கிடையாது. நயவஞ்சகம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்ப ஒரு இஸ்லாமியனை பொறுத்த மட்டில அவன் என்ன செய்வான், ஈமான் நன்றாக உச்சகட்டத்தில் வந்த நேரத்தில் அமல்கள் எல்லாம் நல்ல அழகா செய்வான். சில நேரத்தில் ஒரு சோர்வு வரும். ஆனா இவன்ல என்ன எண்ணம் இல்ல, சமூகத்திடத்தில் நல்லவனா காட்டிக்கொள்ளணும் என்ற எண்ணம் இல்ல. இவன் நல்லவன், ஆனா அவன சோர்வால அண்ட என்ன செய்யல, சுண்ணத்தான அமல்களை வளமையாக செய்யறவன் செய்யல. இது என்ன கிடையாது, இது நிஃபாக்தனம் கிடையாது. அப்ப இவர்களோட நாம எப்படி சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தால், அப்ப ரெண்டு ஜாதி நிஃபாக்கு, கொள்கை சார்ந்த நிஃபாக், அதே போன்று வணக்கம் சார்ந்த நிஃபாக். அப்ப இவர்களோட எப்படி சேர்ந்து நடக்கணும்னு கேட்டால், இப்ப கொள்கை சார்ந்த நிஃபாக்காக இருந்தால் அவர்கள் எதில் முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொள்கிறார்களோ அதில் மட்டும் என்ன செய்யறது, நாங்க அவர்களோட சேருவது. எதெல்லாம் எங்களுக்கு வெட்ட தொடங்குகிறார்களோ அதிலெல்லாம் அவங்களுக்கு விரோதம் காட்டுவது. இவர்கள் வெளிரங்கமாக விரோதம் காட்டி வந்தால் இவர்கள் யாரை போன்று, காஃபிர்களை போன்று ஒதுக்கிடணும், காஃபிர்களை போன்று ஒதுக்கிவிடணும் அப்படின்னு என்னது, அப்படித்தான் இதனுடைய இந்த அல் வலா என்ற விடயம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று கொள்கையில் பிதத்துவாதிகள் உருவானார்கள், இப்பயும் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து யாரு, கொள்கை ரீதியான பிதத்துவாதிகள். இப்ப இருக்கிறவங்க யாரு, இப்பயும் இருப்பாங்க, வணக்கம் சார்ந்த பிதத்துவாதிகள் எங்களுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள், கொள்கை சார்ந்த பிதத்துவாதிகள். அப்ப யார் இவங்க, ஜஹமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று கதரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று அஷாயிராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப இவர்களோட நாம் எப்படி சேர்ந்து நடப்பது, இவர்களை நாங்கள் அந்த வலா என்ற அந்த வரை விளக்கணத்துக்குள் இவர்களை எப்படி சேர்ப்பது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஜஹமியாக்கள் என்றால் யாரு, இவங்க என்ன கொள்கை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தால், இந்த ஜஹமியாக்கள் அல் ஜஹம் இப்னு ஸஃப்வான் என்று சொல்லக்கூடியவனால இந்த கருத்து தோன்றப்பட்டது. அப்ப இந்த கருத்துக்கு சொந்தக்காரன் யாரு, அல் ஜஹம் இப்னு ஸஃப்வான் என்று சொல்லக்கூடியவன். அப்ப இவன் வந்து 128 என்ன செஞ்சான், இவன் மரணிச்சான். அப்ப இவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்தால், இறைவனுடைய வர்ணனைகள்லாம் மறுத்து வந்தார்கள். இறைவனுக்கு என்னென்ன வர்ணனைகள் குர்ஆன்ல இறைவன் சொல்கிறானோ, ஹதீஸ்களில் வந்திருக்குதோ, அவைகள்லாம் கிடையாது அப்படின்னு மறுத்து வந்தவர்கள். இவர்கள் எப்பொழுது தோன்றினார்கள் அப்படின்னு பார்த்தால், தாபியங்களுடைய கடைசி கால பகுதியில் இந்த கொள்கை தோன்றியது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் தோன்றிய ஒரு கூட்டம்தான் ஜஹமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போன்று கதரியாக்கள், கதரியாக்கள் யாரு, அவர்கள் இறைவனுடைய ஏற்பாடை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய ஏற்பாடை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப இதை முதல் முதலாவது இந்த கருத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் யார், மாபத் அல் ஜுஹனி அல் பஸ்ரி என்று சொல்லக்கூடியவன், மாபத் அல் ஜுஹனி அல் பஸ்ரி என்று சொல்லக்கூடியவன் தான் முதல் முதலாக அறிமுகப்படுத்தினான். இந்த கொள்கை எப்பொழுது உருவானது, சஹாபாக்கள் இருக்க போகக்கொள்ள அவனுடைய கடைசி கால பகுதியில் இந்த கொள்கை உருவாயிட்டு. அப்ப இவனுடைய கொள்கை எப்படி இருந்துச்சு, எந்தெந்த ஏற்பாடுகளை இவன் மறுத்தான் இல்லை என்று சொன்னான் அப்படின்னு பார்த்தால், மனிதர்கள் அதாவது அல்லாஹுடைய அடியார்கள் இவர்களுடைய செயற்பாடு, இவர்கள் அவனை வணங்குவது, இவர்கள் அவனுக்கு மாறு செய்வது, இவைகள் அனைத்தும் இறைவனுடைய ஏற்பாடில் நுழையாது என்று சொன்னார்கள். அப்ப கதரியா என்பது எதிர்மறையை கொன்று பேர் வைக்கப்பட்டிருக்குது. அப்ப கதிரை மறுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பேரு, கதரியா. அப்ப இவங்க எதை மறுத்தாங்க, எதை மறுத்தாங்க? இறைவனுடைய மொத்த ஏற்பாடை மறுக்கல. மறுத்தாங்களா? அப்ப எது? அடியார்கள் செய்கின்ற என்னது கர்மங்கள் அனைத்தும், நன்மைகள் தீமைகள் அதே போன்று என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அவைகள் அனைத்தும் என்னதில்லை, இறைவனுடைய ஏற்பாட்டுக்கு கீழால் வராது, அதுக்குள் வராதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மறுத்தார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா ராஃபிதாக்கள், என்னது ராஃபிதாக்கள். அப்ப இந்த ராஃபிதாக்கள் இந்த இந்த கொள்கையை உருவாக்கி வைத்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமன் தேசத்தில் வாழ்ந்த யஹூதி யாரு, அப்துல்லா இப்னு சப. யார் இவன்? ராஃபிதாக்கள். இந்த கொள்கை தான் இப்பொழுது என்னது ஷியாக்களத்தில் காணப்படக்கூடிய கொள்கை. நீங்க பாத்தீங்கன்னா ஷியாக்களை சொல்ல போகல, ரவாஃபில் பாத்தினியா அதெல்லாம் என்னது ஷியாக்கள்கிட்ட காணப்படக்கூடிய கொள்கைகள். அப்ப இந்த ராஃபிதா, அப்ப இந்த கொள்கையை வந்து உருவாக்கியவன் யாரு, யமன் தேசத்தில் வசித்த அப்துல்லா இப்னு சப என்று சொல்லக்கூடியவன். அப்ப இவன் என்ன செஞ்சான், அவனோட இஸ்லாமியனாக வாதாடினான், நான் ஒரு இஸ்லாமியன் அப்படின்னு சொன்னான். அதே போன்று இவன் என்ன செஞ்சான், ஆலுல் பைத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்பதை அவன் அவனுடைய கொள்கையாக கொண்டிருந்தான். அதே போன்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் கொஞ்சம் அதிகமான கரிசனை செலுத்தினான். எப்படி சொன்னான், அவருதான் ஹிலாஃபத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால வசியத்து சொல்லப்பட்டவர் என்பதை அவன் சொன்னான். அதே போன்று அப்படியே காலப்போக்கில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவன் கடவுள் ஸ்தானத்தை அடைந்து விட்டார்கள் என்றும் வாதாடினான். அப்ப இந்த கொள்கையை கொண்டவன். அதே போன்று பாத்தீங்கன்னா கொள்கை சார்ந்த பிதத்துவாதிகள்ல அடுத்தவர்கள் யாரு, அஷாயிராக்கள். அப்ப அஷாயிராக்கள் வந்து இவர்கள் இவர்களுடைய இந்த கொள்கையை ஆரம்பித்து வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபுல் ஹசன் அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடியவர். அப்ப ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த கொள்கையெல்லாம் தெரியாது, ஆனா உலமாக்கள் பொதுவான உலமாக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்னது அஷாயிரா கொள்கையை கொண்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். என்ன கொள்கையை, அஷ்அரி அப்படின்னு அவர்களை இனம் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அஷ்அரியா அகீதாவை படித்தால் யாருக்கும் எதுவுமே விளங்காது. யாருக்கு என்ன செய்யாது எதுவுமே, உதாரணத்துக்கு உண்டு, நான் படிச்சுக்கிறேன், உதாரணத்துக்கு உண்டு. என்னது, அவர்கள் அல்லாஹ் கேட்கிறான் என்பதை சொல்வார்கள். அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன்லயும் வருவது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான்னு விட்டுறதானே, விட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அல்லாஹ் கேட்கிறான்னு சொல்லிட்டு கேட்கிறான், எப்படி காதினால் செவி உறுறான் இல்லையா. அப்ப அவன் எப்படி செவி உறுவான், கேள்வி அவங்களே கேட்டுக்கொள்வாங்க. அப்ப எப்படி செவி உறுவான் என்றால், எப்படி அது அந்த காதுக்கு அளவே கிடையாது, எனது அது மனிதர்களுடைய காது மாதிரி இல்லை அப்படின்னு அதுக்கு விரை வரை விளக்கணம் சொல்லி மக்களை குழப்புகின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு கொள்கையை கொண்டது அஷாயிரா. இறைவன் பேசுகிறான் என்று சொல்வார்கள். அப்ப எப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்டால் அவர்களே கேட்பார்கள், எப்படி பேசுகிறான். அப்ப அதுக்கு அவங்களே பதில் சொல்வார்கள், எப்படி பேச்சுக்கு முடிவு கிடையாது, ஆரம்பம் கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும், அவர்களே அந்த உஸ்தாது மாதிரி சொல்லி காட்டுவாங்க. எப்படியா, ஒரு ரேடியோ ரெக்கார்டர் இருக்குதா இல்லையா, ரேடியோ ஒன்று போட்டு வச்சா அது என்ன அப்படியே பேத்திட்டிக்குமா இல்லையா. இதுக்கு அந்த உதாரணமும் பிள்ள, ஏன்னா போட்டுறதுக்கு ஆரம்பம் இருக்குதா இல்லையா, இருக்குது. அப்ப தேவையான நேரத்தில் சவுண்டை கூட்டி கேட்கறது, தேவையில்லாத டைம்ல குறைச்சி வச்சிடுறது அப்படின்னு வரை விளக்கணும் சொல்வார்கள். ஆனால் இதுவும் என்னது, இந்த அஷாயிராக்களுடைய கொள்கை கூட கொள்கை ரீதியான என்னது பிதுகத்துவாதிகள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். சரி, இந்த அஷாயிராக்கள் இவர்களுடைய இந்த 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 கொள்கையை உருவாக்கியவர் யாரு? அபுல் ஹசன் அல் அஷ்அரி. பிற்காலத்தில் அவர் தௌபா செய்து மீண்டார் என்ற அந்த செய்தியை வந்து அல் இபானான்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம், அவருடைய கடைசியாக எழுதின புத்தகம், அந்த புத்தகத்தினூடாக பல இமாம்கள் வந்து எமக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அதே போன்று இந்த பிதுகத்துவாதிகள், அப்ப இவர்களை பொறுத்த மட்டும் வந்து இவர்கள் வந்து கொள்கை ரீதியாக இவர்கள் பிதுகத்துவாதிகளாக இருந்தால், அவர்களுடைய கொள்கை குஃபிரின் பக்கம் இழுத்து செல்லுமாக இருந்தால், அவர்களை நாங்கள் காஃபிர்களுடன் எவ்வாறு சேர்ந்து நடப்பதோ அதே போன்று அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அதே போன்றுதான் எது சூஃபியாக்கள் இருப்பார்கள். அதே போன்று நீங்க பார்க்கலாம், ராஃபிதாக்கள்ல மிகவும் உச்சத்தை அடைந்தவர்கள் இவர்கள்லாம் யாரு? இவர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள். ஷியாக்கள்ல வந்து உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் இவர்கள்லாம் யாரு? இவர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள். அப்ப இவர்களுடன் நாங்கள் எப்படி சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு காஃபிரோட எப்படி எமது தொடர்பை நாங்கள் வைத்துக் கொள்வோமோ அதே போன்று இருக்க வேண்டும். அதே போன்று அல் பரா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. நாங்கள் எதை படித்தோம் இவ்வளோ நேரமும்? வலா என்று சொல்றதை நாங்கள் பார்த்தோம். அப்போ வலா என்று சொல்றது என்ன? அது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ரீதியாக வலா என்பதற்கு என்ன வரை விளக்கணம் கொடுக்கார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது பரா என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால், பரா என்று சொல்கின்ற அந்த சொல்லுக்கு வந்து அரபு பாஷை ரீதியாக ஒரு வரை விளக்கணம் கருத்து எப்படின்னு பார்த்தால், அத்தபாவுது அனிஷை, என்ன செய்யறது? ஒன்றை விட்டும் தூரமாகுவது, ஒன்றை விட்டும் தூய்மையாக இருத்தல், அதான் பரா என்ற சொல்லுக்கு நேரடி அர்த்தம், அரபு பாஷையின் ஊடாக நேரடி அர்த்தம். அதே போன்று இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ரீதியாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால், என்ன செய்யறது? அல்லாஹுவின் எதிரிகள் என்று யார் யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுடன் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டும், அவர்களுடன் நாங்கள் விரோதத்தை வெளிக்காட்ட வேண்டும். அது யார்? அது முனாஃபிக்குகள், பொதுவாக காஃபிர்கள், பொதுவாக என்னது? காஃபிர்கள். அவர்களுடன் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வெறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுதானது பரா என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த வலாவும் பரா இந்த இரண்டுமே என்னது? இஸ்லாத்தை பொறுத்த மட்டில, இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்த மட்டில வந்து மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கடைசியாக இந்த அல் வலா வல் பரா எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பார்க்கலாம். அப்ப இதை ஏன் நாங்கள் பேசணும்? எந்த அளவுக்கு இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் முக்கியத்துவத்தை இது பெறுகிறது அப்படின்னு பார்த்தால், வலா பரா என்பது ஈமானுக்கு ஒரு நிபந்தனை, சும்மா கிடையாது. என்னது ஈமானுக்கு? என்னது ஒரு நிபந்தனை? அப்ப குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் கூறுகிறான், வலவு அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், அதே போன்று நபியையும், அதே போன்று அந்த நபிக்கு எது இறக்கி அருளப்பட்டதோ அதையும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், மத்தஹதூஹும் அவுலியா, என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். யார் இது? காஃபிர்களை. யார் இது? முனாஃபிக்குகள், காஃபிர்கள் என்று அறியப்பட்ட முனாஃபிக்குகள். அப்ப இவர்களை அவர்களுடைய நேசர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப ஈமானுக்கு வந்து ஒரு என்னது? ஒரு வரை விளக்கணமாக, ஒரு நிபந்தனையாக எது இருக்குது? அல் வலா வல் பரா இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடியது வந்து ஈமானுடைய மிக ஒரு வலுப்பமான ஒரு கயிறு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஈமானில் மிக வலுவான கயிறு எது என்று பார்த்தால், அல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புக்து ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒப்பு வைப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்தது, கோபப்படுவது. அப்ப இந்த ரெண்டும் என்னது, இந்த ரெண்டும் ஈமானில் மிக உறுதியான கயிறு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வலா பரா என்பது ஒரு 6 வகுப்புல ஒரு பகுதியாக இருக்குது. இன்னும் நிறைய அடுத்தடுத்த வகுப்புகளில் இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்யும், தொடர் வகுப்பாக இது செல்லும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே சொல்லப்படக்கூடிய விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்ன, அதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்தது வரப்போகுது. எதை எதை கேட்டோமோ அதை என்ன செய்யணாங்க, வீடுகளுக்கு சென்று அதை கொஞ்சம் வாசித்து பார்க்கணும், எழுதினத்தை என்ன செய்யணும், மீட்டி பார்க்கணும். அப்போ மீட்டி பார்த்து விளங்காத வந்து என்ன செய்யலாம், அடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு கேட்கலாம் விளங்காத செய்திகள் இருந்தால். இத்துடன் இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.